அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல். அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் தலையிடுவதற்கு இணைய வலையமைப்பில் புகுந்து தகவல்களை திருட கணினி செயலியை ரஷ்யா செயல்படுத்தியதாக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை, அபத்தமானவை என்று கூறி ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. இதில் ரஷ்ய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்துள்ள கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பஸ்கோவ் இந்த குற்றச்சாட்டுகள் மாய உலகத்தின் எச்சங்கள் என வர்ணித்திருக்கிறார். அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் இது பற்றி விளக்கம் அளிப்பதற்கு முன்னர் மாஸ்கோ இந்த இணையவழி தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தது என்ற ஜனநாயக கட்சியின் கோரிக்கையை இழிவாக குறிப்பிட அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இதே சொற்களை பயன்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது.
அதிபருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை அங்காராவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது போன்றதொரு செயலதிகார அமைப்பு உருவானால் ஸ்திரத்தன்மையும் துருக்கிக்கு வளர்ச்சியையும் கொண்டு வரும் என்று தற்போதைய அதிபர் ரஜீப் தாயிப் எர்டோகன் கூறியிருக்கிறார். ஆனால் ஜனநாயக அமைப்பை சர்வாதிகார ஆட்சியாக மாற்ற அரசு முயல்வதாக முக்கிய எதிர்க்கட்சியின் தலைவர் கமால் கிளிசிடரோக்லு கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் சைப்ரஸ் தீவை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கு ஒப்பந்தத்தை உருவாக்குவது கடினமாக இருக்கும், ஆனால் இது எட்ட முடியாத ஒன்றல்ல என்று சைப்ரஸுக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் தூதர் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தேச ஒப்பந்தத்திற்கு சர்வதேச உத்தரவாதம் அளிக்கும் துருக்கி, கிரேக்கம், பிரிட்டன் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைவதற்கு முன்னால் சில சிக்கலான பிரச்சனைகளை முன்னேற்றம் காண கிரேக்கம் மற்றும் துருக்கிய சைப்ரஸ் பகுதிகளின் தலைவர்கள் பெரும் துணிச்சலுடன் முயல்வதாக தூதர் எஸ்பென் பார்த் ஈடி கூறியிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற சொத்துக்களின் சர்ச்சை தொடர்பான முடிவுகள் எடுக்க இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நடத்தை குறித்து விமர்சித்த ஹாலிவுட் நடிகை மெரில் ஸ்ட்ரீப்பிற்கு சீற்றத்துடன் பதிலளித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய ஸ்ட்ரீப், டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் ஒன்றின் போது மாற்றுத்திறனாளி செய்தியாளர் ஒருவரை வெளிப்படையாக கேலி செய்ததை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அந்தஸ்தை பயன்படுத்தி மக்களை அவமானப்படுத்த போது பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றார். இதற்கு ட்விட்டரில் பதிலளித்த ட்ரம்ப், ஹாலிவுட்டில் உள்ள மிகவும் அதிக மதிப்பீடு செய்து கொள்ளும் நடிகைகளில் ஸ்ரீப்பும் ஒருவர் என்று கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
காம்பியாவில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் முயற்சியாக நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளனர். நைஜீரிய அதிபர் முகமது புகாரி அனுசரணையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் என்ற பிராந்திய அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் காம்பிய அதிபர் யாக்மா ஜாமே பதவியிலிருந்து இறங்க மறுத்து வருகிறார். காம்பியாவில் 4வதாக ஒரு வானொலி நிலையம் ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டுள்ளது.
ஐவரி கோஸ்டில் ராணுவ படையினர் கழகம் முடிவுக்கு வந்து ஒரு நாள் கடந்த பின்னரும் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஓய்வு பெறும் வயதில் மாற்றங்கள் மற்றும் ஓய்வூதிய வெட்டுகளுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் 5 நாள் போராட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். எதிர்பார்க்கப்பட்ட நடவடிக்கையாக பிரதமர் டேனியல் கல்பன் டங்கன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசாங்கத்தை கலைத்துவிட்டார். புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் விதமாக கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பிரதமரின் இந்த ராஜினாமா முடிவு வந்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வியட்நாமில் வயது வந்தோர் அனைவரும் நாட்டில் உள்ள அலட்சியப்படுத்தப்பட்ட இரத்த வங்கிகளுக்கு தங்களுடைய இரத்த தானம் செய்வதற்கான சட்ட வரைவை அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. 18 to 60 வரையான ஆரோக்கியமான நபர்கள் குறைந்தது 1 மாதத்திற்கு 1 முறை இரத்த தானம் செய்வதை இந்த சட்டம் கட்டாயமாக்கும். நாடாளுமன்ற அனுமதி பெற வேண்டியுள்ள இந்த சட்ட வரைவால் வியட்நாம் மக்கள் கோபம் அடைந்துள்ள நிலையில் இது மனித உரிமைகள் மீறலாக அமைவதாக சிலர் வாதிடுகின்றனர்.
மியான்மாரிலிருந்து வெளியேறி வங்கதேசத்திற்குள் நுழையும் ரோஹிஞ்சா முஸ்லிம்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. கடந்த வாரம் மட்டும் சுமார் 22,000 பேர் கிழக்கு வங்கதேசத்திற்குள் நுழைந்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு நெருக்கடி நிலை தொடங்கியதிலிருந்து இதுவரை சுமார் 65,000 பேர் எல்லை தாண்டியுள்ளனர். வட ரக்கின் மாவட்டம் இன்னும் மூடப்பட்ட இராணுவ பகுதியாக உள்ளது. ஆயுதம் தாங்கி தீவிரவாதிகளை குறிவைப்பதாக மியான்மர் இராணுவம் கூறுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.